தென்றல் ஜனவரி 2013 இதழில் எழுத்தாளர் சிறுகதை பகுதியில் ஏர்வாடி எஸ் ராதாகிருஷ்ணன் அவர்கள் எழுதியுள்ள வேலை வேலை வந்துவிட்டது. ஏதாவது ஒரு பெரிய கம்பெனியில் கெமிஸ்டாக சேரலாம், இல்லை என்றால் கெமிக்கல் அனலிஸ்டாக போகலாம். அதுவும் கிடைக்காவிட்டால் மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவ் அல்லது லேப் அசிஸ்டன்ட். உருப்படியாக எந்த வேலையும் அமையாவிட்டால் இருக்கவே இருக்கிறது ஏதாவது ஒரு கல்லூரியில் கெமிஸ்ட்ரி டெமான்ஸ்ட்ரேட்டர் உத்தியோகம். இப்படித்தான் நினைத்து கொண்டு சென்னை வந்து சேர்ந்தேன். நெல்லை எக்ஸ்பிரஸை விட்டு இறங்கிய என்னை வரவேற்க எழும்பூர் ரயில் அடிக்க யாருமே வரவில்லை. இத்தனைக்கும் பொன்னையா மாமாவுக்கு கடிதம் எழுதியிருந்தேன், கண்டிப்பாக ஸ்டேஷனுக்கு வர வேண்டும் என்று. பொன்னையா மாமா வேறு யாரும் அல்ல, என் அம்மாவின் உடன்பிறப்பு. இன்னும் நெருக்கமாக சொல்வதானால் என்னுடைய சொந்த அக்காவின் கணவர். அவர்கள் வீட்டில் தங்கியிருந்துதான் வேலை தேட வேண்டும். என்னங்க, ஊர்லேருந்து இன்னைக்கு ரகு வர்றான், ஸ்டேஷனுக்கு போய் கூட்டிட்டு வாங்க என்றிருப்பாள் அக்கா. ஆமாம், அவன் பெரிய இவன், சீமையிலிருந்து வரான். அவனை போய் ஸ்டேஷனில் காத்து நின்று மாலை போட்டு வரவேற்கணுமாக்கோ. அட்ரஸ் தான் கையில் இருக்கே, மூதேவி தேடி பிடிச்சி வந்து சேரும். இப்படி தட்டி கழித்திருப்பார் மாமா. அவரை தெரியாதா எனக்கு? இப்போ இவர் மதிக்க மாட்டார், ஏன்னா எனக்கு உத்தியோகம் இல்லை. நாளைக்கே ஒரு பெரிய கம்பெனியிலே கெமிஸ்டா, மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவா, லேப் அசிஸ்டண்ட்டா, காலேஜ் டெமான்ஸ்ட்ரேட்டரா. கனவுகள் விரிந்தன. ஆசையில் ஊறிய எச்சிலே எனக்கு குளுக்கோஸ் டி அளித்தது. உற்சாகமாக ஸ்டேஷனை விட்டு வெளியே வந்தேன். அடே அப்பா, எவ்வளவு பெரிய நகரம்! வள்ளியூர் தெப்ப திருவிழா வந்து வருகிற கூட்டம் இங்கே சாதாரண நாள்களில் கூட இருக்கிறதே. குரங்குகள் போல இந்த மனித கூட்டம்தான் என்னமாய் பஸ்களிலும் ரயில்களிலும் தொற்றி கொண்டு போகிறது. எத்தனை கடைகள், எத்தனை வாகனங்கள், எத்தனை ரகங்கள், ஆண்கள் பெண்கள், இந்த பெண்களில்தான் எத்தனை நிறங்கள். அமிஞ்சிக்கரைக்கு எந்த பஸ் போகுது சார்? ஏறி அமிஞ்சிக்கரைக்கு வந்தாகிவிட்டது. இனி அடுத்த வேலை கண்ணையாச்சட்டி தெருவை கண்டுபிடிக்க வேண்டும். நேராக போய் பீச்சாங்கை பக்கம் கட் பண்ணி சோத்துக்கை பக்கம் திரும்பி அப்பால நேராக போய் வெற்றிலை பாக்கு கடைகளில் கேட்டு அலைந்து அழுத்து களைத்து இறுதியாக பஸ்ஸை விட்டு இறங்கிய இடத்திற்கு பக்கத்திலேயே கண்ணையாச்சட்டி தெரு. கண்ணையா தெருவாக கண்ணில் பட்டது. இந்த தெருவில் இனி அந்த 9 நம்பர். கதவிளக்கங்கள் கட்டுப்பாடு இல்லாமல் எங்கெங்கோ இருக்க மிகுந்த குழப்பத்தோடு திரிந்து கொண்டிருந்த கொஞ்ச நேரத்தில் அக்காவே எதிரில் வந்தாள். ரகு, இப்பதான் வரியா? ஊர்ல அம்மா அப்பா எல்லாம் சுகமா இருக்காங்களா? எனக்கு கோபம், அதிகம் பேசவில்லை, முகம் உம்மென்று இருக்கிறது. உன்னை பார்க்கறதுக்கு தான் மாமா ஸ்டேஷனுக்கு புறப்பட்டாக. ஆனா புறப்பட்ட நேரத்துல அரும்பாக்கத்துல இருந்து ஒருத்தர் வந்து வாசக்கால் போடணும்னு அவசரமா கூட்டிட்டு போயிட்டார். அதனால என்ன, பரவாயில்லை, நான் தான் பத்திரமா வந்துட்டேனே. பேசிக்கொண்டே வந்தவள் ஒரு குடிசைக்கு முன்னால் நின்றாள். குறிஞ்சு வாரகோ, இதுவா இவர்கள் இருக்கிற வீடு? நம்பர் 9 ஒரு பங்களாவாக இல்லாமல் போனால் பரவாயில்லை, குறைந்தபட்சம் ஓரிரு அறைகள் கொண்ட ஒரு பிளாட் வீடாகவாவது இருக்கும் என்று நினைத்து கொண்டிருந்தேன். குடிசையாக இருக்கிறதே. தலையில் சுமந்து வந்து கூடையை இறக்கி வைத்தாள் அக்கா. மாமாவின் பட்டறையிலிருந்து மர அழைப்பு தூளை அள்ளி கொண்டு வந்திருந்தாள். தூசியும் தூளுமான அந்த மரத்தூள் நெடி பக்கத்தில் இருந்த கூடத்தின் மனத்தோடு கூட்டணி அமைத்து கொண்டது. அக்கா, இதிலேயா இருக்கே? இதுக்கு வாடகை எவ்வளோ? 300 ரூபா. நம்ம ஊரில் 300 ரூபாய்க்கு ஒரு பெரிய மச்சு வீடே கிடைக்கும். அது சரி, அப்பாவுக்கு வேலை நடக்கா? ஆமாக்கா, நம்ம ஊர் முருகன் கோயில் தேர் ரிப்பேர் வேலை நடந்துக்கிட்டு இருக்கு. அப்பா தான் அதை ஏற்றி செய்துட்டுருக்காக. வெட்டூர்ணி மாடத்துலேருந்து ரத வேலைக்காக நிறைய வந்திருக்காங்க. ஆனாலும் அப்பா ரொம்ப கஷ்டப்படுறாங்க, வயசாகிடுச்சு இல்லையா? ஆமாம், நான் மட்டும் உத்தியோகத்துக்கு போய்விட்டால் கெமிக்கல் அனலிஸ்ட், மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவ், லேப் அசிஸ்டன்ட், காலேஜ் டெமான்ஸ்ட்ரேட்டர் என்று மீண்டும் கனவுகள் விரிந்தன. அடுத்த நாள் காலை ராகு காலம் யமகண்டம் நீங்களாக ஒரு நல்ல நேரம். எதிரே யார் வருகிறார் என்று பார்த்து அக்கா என்னை வெளியே அனுப்பி வைத்தாள். இனி வேலை தேட வேண்டும். ஊரிலிருந்து வரும்போதே சென்னையில் உத்தியோகம் பார்க்கும் சில வள்ளியூர்காரர்களின் முகவரிகளை குறித்து வைத்திருந்தேன். முருகன் அண்ணாச்சி ஸ்டேட் பேங்க் ஹெட் ஆஃபீஸ்ல இருக்காக, முதல்ல அவங்கள போய் பாரு. பல பெரிய இடங்களே அவங்களுக்கு பழக்கம் இருக்கும், அவங்க மனசு வச்சா அவனுக்கு ஒரு நல்ல வேலை வாங்கி கொடுக்க முடியும். இம்போசிஷன் போட்ட மாதிரி அப்பா தான் இதை எத்தனை முறை சொல்லி இருப்பார். முருகன் சார்வாளிடம்தான் முதலில் சென்றேன். எல்லாம் சரிதான் தம்பி, இங்கே 82 பதிஞ்சவங்களுக்கே இப்பத்தான் எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சிலேருந்து இன்டர்வியூ கார்டு வர தொடங்கியிருக்கு. நீ என்னடானா போன மாதம் பாஸ் பண்ணிட்டு வந்து உடனேயே வேலை வேணுங்கிறியே. அண்ணாச்சி, பேங்க்லேயே முடியலைன்னா பரவாயில்ல, ஏதாவது ஒரு ப்ரைவேட் கம்பெனியிலையாவது பார்க்குறேன். ஆனால் என்னை மட்டும் நம்பிட்டு இருக்காமல் நீயும் ட்ரை பண்ணிட்டுரு. பஸ்ஸில் வீடு திரும்பி கொண்டிருக்கும் போது சினிமாவில் வருகிற ஃப்ளாஷ்பேக் மாதிரி மறுபடியும் அப்பா வந்தார். சென்னையில் நான் அவசியம் பார்க்க வேண்டிய நபர்கள் பட்டியலில் அடுத்த பெயரை நினைவுக்கு கொண்டு வந்தார் ஃப்ளாஷ்பேக் அப்பா. நம்ம பெரிய வீட்டு ராஜா சிங் அம்பத்தூரில் ஒரு கம்பெனியில் யூனியன் தலைவர், வேலை கிடைக்காம ஊர் சுத்திட்டு இருக்கிற அந்த தம்பி எப்படியோ இப்படி ஒரு பெரிய நிலைக்கு வந்திருக்காக. அவங்க நினைச்சா உனக்காக அங்கே ஒரு வேக்கன்சியே உண்டாக்க முடியும். முருகன் அண்ணாச்சி சொன்னது போல அவரை மட்டுமே ஏன் நம்பிக்கொண்டிருக்க வேண்டும், நானும் முயற்சி செய்ய வேண்டும் அல்லவா. அம்பத்தூர் பஸ்ஸை பிடித்தேன் ராஜா சிங்கை பார்க்க. தம்பி, நீ நம்ம ராமசாமி ஆச்சாரியோட மூத்த மகன்தானே. என்னை சட்டென்று அடையாளம் கொண்டு அன்போடு வரவேற்றதால் அவரை பற்றிய மரியாதை என்னுள் விலைவாசியானது. மகிழ்ச்சி பிரவாகத்தில் நம்பிக்கை துளிர்விட்டது. வந்த விஷயத்தை சொல்லி முடித்தேன். தொழிற்சங்க தலைவன்னா வேலைக்கு வந்தவங்களோட நலனை கவனிக்கிறவன் தானே ஒழிய, வேலைக்கு போக ஏற்பாடு பண்ற எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச் இல்லே. என்னை கேட்டா ஒவ்வொரு இளைஞனுக்கும் தன்னோட சொந்த காலிலே நிற்கிற துணிச்சலும் திறமையும் வரணும் தான் சொல்வேன். இந்த சிபாரிசுகள்ல எனக்கு நம்பிக்கையும் கிடையாது, விருப்பமும் கிடையாது. பெரிய வீட்டு ராஜா சிங் ஒரு பேருரையை நிகழ்த்தி அனுப்பி வைத்து விட்டால் அவரை பார்க்க போன வகையில் டிஃபன் செலவுக்காக தண்ட செலவு ₹37.50. உன்னை போல ஒரு கூமுட்டை எவனும் இருக்க மாட்டான். அவங்கள வீட்டில் போய் பாருலேன்னு சொன்னா யூனியன் ஆஃபீஸ்லே, அதுவும் தொழிலாளர்கள் மத்தியிலே போய் பார்த்துருக்கேன். அவங்க முன்னாலே அவங்க அப்படித்தான் பேசுவாங்க. தனியா போயிருந்தா காரியம் பழமாகி இருக்கும். காரியத்தை கிழித்துட்டியலே, உனக்கெல்லாம் எங்க வேலை கிடைக்க போகுது. மாமா எரிந்து விழுந்தார். இது நேருக்கு நேர் இன்னும் அக்காவிடம் என்னெல்லாம் தட்டினாரோ. அக்காவும் இப்போதெல்லாம் அடிக்கடி புத்திமதிகள் சொல்ல தொடங்கிவிட்டாள். நாட்கள் சில நகர்ந்திருக்கும். அக்கா இப்போது புதிதாய் ஒரு சங்கடத்தை உருவாக்கிவிட்டாள். ரகு, அதை பாரு, உங்க மாமா தனியா பலகை இழிச்சிட்டு இருக்காக, கூடமாட கொஞ்சம் ஒத்தாசை பண்ணக்கூடாதா என்று சொல்லும் போதெல்லாம் ஒப்புக்கு கொஞ்சம் இழைத்து விட்டு நழுவிக்கொள்வேன். பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி ஹை செகண்ட் கிளாஸ் தச்சு வேலை செய்வதா? படித்தவன் பாட்டை கெடுத்தான், எழுதினவன் ஏட்டை கெடுத்தான். இவன் வந்து 2 மாசம் ஆச்சு, இன்னும் ஒரு உத்தியோகத்தை தேடிக்க வக்கில்லை. நான் என்ன இவனை மாதிரியா படிச்சிருக்கேன், கையெழுத்து கூட போட தெரியாது. மெட்ராஸுக்கு வந்து இறங்கின மறுநாளே வேலை கிடைச்சிட்டது. அப்பவே தினமும் ₹20 சம்பாதிப்பேன். மாமா வருத்தப்படுவதாக அக்கா கூறினாள். மெட்ராஸுக்கு வந்த மறுநாளே வேலை கிடைக்கிறதுக்கு நான் என்ன தச்சு வேலைக்கா வந்திருக்கேன். ஆஃபீஸ் உத்தியோகம் அது மெதுவாக கிடைச்சாலும் எடுத்த எழுப்பிலே ₹4000 குறையாத சம்பளம் கிடைக்கும். ஆமாம், 1000 நம்பிக்கிட்டு 6 ரூபாய்க்கு கூட பிரயோஜனம் இல்லாமல் சுத்துறது தான் மிச்சம். 60 காசு கொடுத்து கவர் வாங்கணும்னா கூட இன்னொருத்தர் கையைத்தானே நம்பிக்கிட்டு இருக்கேன். அக்கா இப்படி சொன்னது கொல்லிக்கட்டையால் என் கண்களை தொட்டது போல் சுட்டது. எனக்கும் என்னுடைய பிஎஸ்சி ஹை செகண்ட் கிளாஸுக்கும் இதை காட்டிலும் பெரிய அவமரியாதை வேற எதுவும் இருக்க முடியாது. இவர் என்ன கை நாட்டு, இவர்கிட்ட இனிமேல் சல்லி காசு கூட கேட்கக்கூடாது. முடிந்தால் கண்டிப்பாக முடியும். இவர் வீட்டில் சாப்பிடுகிற சாப்பாட்டுக்கும் ஏதாவது பணத்தை கொடுத்து விட வேண்டும். ரகு, எனக்கு நேரமாச்சு, நான் வேலைக்கு புறப்படுறேன். உங்கள் அக்கா வீட்டில் இல்லை, எக்மோர் ஆஸ்பத்திரிக்கு போயிருக்கா. இன்னைக்கு நீ எங்கேயும் போக வேண்டாம். போனாலும் என்ன வேலையாக கிடச்சிட்டு போகுது. அண்ணா நகர்லேருந்து நம்ம குப்புசாமி ஆச்சாரிய ஒரு பையனை அனுப்புறதா சொல்லியிருந்தார். அந்த பையன் வந்தான்னா தென்னையில் கிடக்கிற பறவைகளையெல்லாம் இழைச்சி போட சொல்லு. சாயங்காலம் நான் வர்றதுக்கு லேட் ஆகிட்டா இந்தா இந்த 50 ரூபாய் சம்பளத்தை அவனுக்கு கொடுத்து அனுப்பிடு. உங்கள் அப்பாவுக்கு கடுதாசி போட்டியானா செலவுக்கு கொஞ்சம் பணம் கேட்டு வாங்கி வச்சுக்கோ. விலை பிடிக்க முடியலை, நீயும் கொஞ்சம் பணம் கொடுத்தியானா தான் சாப்பாட்டு செலவை தாக்கு பிடிக்கலாம். இப்படி சொன்னேன்னு உங்கள் அக்கா கிட்டே சொல்லி தொலைச்சிடாதலே. அக்கா வீட்டிலே இல்லாததை பயன்படுத்தி கொண்டு அவர்களோடு நான் இருப்பதை பாரம் என்று சுட்டி காட்டிய மாமா சனியன் 50 ரூபாயை கையில் திடித்துவிட்டு வெளியேறியது. எனக்கு அவமானமாக போயிற்று. 2-3 மாதங்களாக இவர்கள் வீட்டில் சாப்பிட்ட உணவு தண்டச்சோறு தான். அதை அவர்களே சுட்டி காட்டிய பிறகு இனிமேல் சாப்பிட்டால் குமட்டி கொண்டளவா வரும்? மாலையில் வீடு திரும்பிய மாமா விசாரித்தார். இந்த தண்டச்சோற்றை எங்கே புள்ளை காணோம்? குப்புசாமி ஆச்சாரி அனுப்பின பயலுக்கு வேலை வச்சுட்டு போயிருந்தேன். வேலை முடிஞ்சதோ சம்பளம் கொடுத்தானோ தெரியலே. கொஞ்சம் அசைந்திருந்தா அதையும் செலவழிச்சிட்டு வந்து அப்ளிகேஷன் அனுப்ப செலவாயிடுச்சுன்னு சொல்லுவான். வசவுகளை முற்றிலுமாக வழங்கி முடிக்கவில்லை. மாமாவுக்கு முன்னால் பிரசன்னமானேன். என்ன மாமா சொன்னீங்க? தண்டச்சோரா? இதுவரை அப்படியே இருந்துட்டேன், இனிமே அப்படி இல்லை. இந்தாங்க இதிலே 50 ரூபாய் இருக்கு, 2 நாள் சாப்பாடு போடுங்க. இல்லை ரகு, குப்புசாமி ஆச்சாரி அனுப்பிய பயலுக்கு கொடுத்த கூலியை நீயே வச்சுக்கிட்டியா? ஆமாம், நான் தான் வச்சுக்கிட்டேன். வேலையை அவன் செய்து கூலி வாங்கினா என்ன, நான் செய்து வாங்கினா என்ன? உங்களுக்கு வேலை தானே முடியணும். பேனாவும் தாளும் எனக்கு தராத வேலை, இந்த இழப்புளியும் மட்டப்பலையும் தரலாம் இல்லையா? இந்தாங்க என் சம்பளம். 50 ரூபாயை மாமாவிடம் நீட்டிய போது பழக்கமில்லாத வேலையை செய்திருந்த என் பூ விரல்கள் சிவந்து இருப்பதை பார்த்து அக்காவின் கண்களில் நீர் அரும்பியது. அதில் வருத்தம் இருந்த அளவுக்கு பெருமிதமும் இருந்தது. இப்போது வேலையில்லா பட்டதாரிகளின் எண்ணிக்கையில் ஒன்று குறைந்து விட்டது. ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன்.